2016 ஆண்டு பிப்ரவரி மாத தென்றல் இதழில் சானோசே கலிபோர்னியாவிலிருந்து அம்புஜவல்லி தேசிகாச்சாரி அவர்கள் எழுதியுள்ள 7 ரூபாய் சொச்சம் என்னும் சிறுகதை. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மங்களம் வாசலுக்கும் உள்ளுக்கும் 20 முறை நடந்துவிட்டாள். அடுத்த தெருவில் இருக்கும் காய்கறி கடைக்கு போய் ஒரு நாளுக்கு உண்டான காய்கறி வாங்கி வர இத்தனை நேரமா? மனிதன் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றாலும் பெற்றார், நன்றாக ஊர் சுற்றுவதும் அங்கங்கு வாய்ப்பார்த்து கொண்டு நின்று ஆடி அசைந்து வருவதுமாக ரொம்பவே மாறிவிட்டார். வெளியில் போய்விட்டு தாமதமாக வரும்போது ஏதாவது கதை சொல்லி கொண்டு வருவார். கேட்டால் அவசர அவசரமாக அள்ளி போட்டு கொண்டு ஓடி இதெல்லாம் போதாதா, இல்லை ஓடி ஓடி செய்ய எந்த குழந்தை பசி பசின்னு பறக்கிறதாம் என்று வாயை அடைத்து விடுவார். இவரை நம்பி சமையலை ஆரம்பித்தால் எரிவாயு செலவே ஆளை விழுங்கிவிடும். அப்பாடா, ஒரு வழியா வந்து விட்டால் போயிருக்கிறது. வாசலில் குரல் கேட்கிறது, யாரோடு தர்க்கமோ யாருக்கு அறிவுரை அருள்வாக்கோ, வந்ததும் இருக்கிறது உபன்யாசம். உள்ளே வாங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறீங்களே. இங்கே பேச்சு துணைக்கு யாரும் இல்லாம போர் அடிக்கிறது என்று யாருடனோ உரையாடி வந்தார் அனந்து. யாரோ புதியவர் வருகிறார் என்று உள்பக்கம் போனாள் மங்களம். உள்ளே வந்து காய்கறிப்பையை அடுப்படி மேடையில் வைத்துவிட்டு விட்ட உரையாடலை தொடர நகர்ந்தார். காய்கறி கொட்டியவளுக்கு பகீர் என்றது. 4 கத்திரிக்காயும் ஒரே ஒரு முருங்கைக்காயும் பிடி கருவேப்பிலையும் விழுந்தன. என்னதான் அகவிலை ஏறி இருந்தாலும் 30 ரூபாய்க்கு இதுதானா? சாருக்கு காப்பி கொண்டு வரையா? அப்படியே எனக்கும் உத்தரவு வந்தது. அதானே, எப்படா சாக்கு கிடைக்கும் என்று 4க்கு 4 காப்பி குடிக்க வேண்டியது. டாக்டரிடம் பாட்டு வாங்கதான் நான் இருக்கிறேனே. வந்தவருக்கு ஒரு டம்ளரும் அவருக்கு அரையுமாக எடுத்துச் சென்று கொடுத்தவாறே ஜாடையாக உள்பக்கம் அழைத்தாள். அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்பதை அறிந்தவர் போல உள்ளே வந்ததும், பருப்பை எடுப்பா போட்டு இருப்பதை வைத்து சமைத்து விடு, விவரம் அப்புறம் சொல்றேன் என்று வெளியே விரைந்தார். அரட்டை கச்சேரி தொடர்ந்தது. அவள் ஒரு விதமாக சமையலை முடிக்கவும் அந்த புதியவர் கிளம்பவும் சரியாயிருந்தது. காப்பிக்கு தேங்க்ஸ். இன்னைக்கு சார் மட்டும் இல்லைன்னா என் மானுமே போயிருக்கும். வெறும் 7 ரூபாய் சொச்சத்துக்கு அந்த கிழவி என்னமா கத்தி ஊற கூட்டி விட்டாள் என்றபடி போனார் அந்த மனிதர். நடந்ததை ஊகிக்க அதிக நேரமாகவில்லை மங்களத்துக்கு. பாவம், மனுஷர் கையில் இருப்பு என்ன என்று பார்க்காமல் காய்கறி வாங்கி விட்டார். நாளை கொண்டு வருகிறேன் என்று என்னென்னவோ சொல்லியும் கடைக்காரி கண்டபடி கத்தி விட்டாள். நானும் கணக்காகத்தானே எடுத்து போவேன், என்னானது அந்த 7 ரூபாய் சொச்சத்தை கொடுத்து விட்டேன். அவர் என்னமோ நான் தூக்க முடியாத உதவி செய்து விட்டதை போல மாய்ந்து மாய்ந்து நன்றி சொல்லிவிட்டு என்னுடனே ஒட்டி கொண்டு வந்து விட்டார் என்று விருத்தாந்தம் கூறி முடித்தார் அனந்து. அவர் அவசரத்துக்கு கொடுத்து உதவினவரை சரி, வீடு வரை அழைத்து வந்து காப்பி உபச்சாரம் அரட்டை கச்சேரி எப்படி இழுத்துண்டே போகணுமா? சரி, அவர் பேரன்னு சொன்னீங்க என்று வினவினாள். அடடா, அதை கேட்காமலே இத்தனை நேரம் பேசி கொண்டிருந்து விட்டேனே என்று அசடு விழுந்தார். அதோடு விட்டுவிட்டதென்று சாப்பாடு, ஓய்வு, மாலை கோயில் என்று வழக்கம் போல அன்றைய பொழுது கழிந்தது. மறுநாள் காலை பேப்பரை மேய்ந்து கொண்டிருந்தார் அனந்து. சார், இன்னும் காய்கறி வாங்க போகலியா என்று குரல் கேட்டது. முதல் நாள் வந்தவர்தான். உங்களுக்கு ஒரு 7 ரூபாய் சொச்சம் தரணும். மீனா கரெக்டா 15 ரூபாய் தான் கொடுத்துருக்கா. தப்பு என் மேலதான், அவகிட்ட சொல்லவே மறந்துட்டேன். நாளைக்கு கட்டாயம் வாங்கி வந்துடுறேன். மீனாவுக்கு இப்படி கைமாத்து வாங்குறதெல்லாம் பிடிக்காது என்றபடி அனந்து கூறு முன்பே எதிர் சோஃபாவில் அமர்ந்து விட்டார். என்ன சார் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இத்தனை விளக்கம் விசாரம் எல்லாம்? இந்த பெரிய தொகையை நீங்க ஒன்னும் திருப்பி கொடுக்க வேண்டாம். யார் கண்டது, நாளைக்கே எனக்கு ஒரு தேவைன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? பைதவே, நான் உங்க பேரை கூட கேட்கல என்று உள்புறம் நோக்கி காப்பிக்கு குரல் கொடுத்தார். நான் சதாசிவம், ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட். 2 தெரு தள்ளி 6th கிராஸில் இருக்கேன் என்று அறிமுகம் நடந்து கொண்டிருக்கையிலேயே காப்பி வந்தது. குடித்து முடிந்ததும் அனந்துவும் அவருமாய் கிளம்பிவிட்டனர். இதே கதை அடுத்தடுத்த நாட்களிலும் தொடர்ந்தது. அனந்துவும் சதாசிவமும் தினமும் ஒன்றாக மார்க்கெட் போவது, அரட்டை அடிப்பது, எல்லாமே வழக்கமாகி விட்டது. ஒன்று மட்டும் தெரிந்துவிட்டது மங்களத்துக்கு, மனுஷர் மனைவிக்கு ஒரேடியாக பயப்படுபவர் அல்லது மரியாதை கொடுப்பவர். 30 தரம் மீனா என்ன சொல்வாளோ தெரியல, மீனா கோபிச்சுப்பா என்று ஏதாவது முத்தாய்ப்பு வைக்காமல் பேச்சை முடிக்கவே மாட்டாள். சமயம் பார்த்து மங்களம், உங்க சிநேகிதை பாருங்க, அவ்வளவு வேண்டாம், எதற்காவது இப்படி பண்ணலாமா, இது சரியாயிருக்குமா என்று கூட என்னை கேட்க மாட்டீங்களே என இடிக்க தவறவில்லை. மங்களத்துக்கு கூட அந்த மீனாவை பார்க்கும் ஆவல் வந்துவிட்டது. கடந்த சில நாட்களாக ஏனோ சதாசிவம் வரவில்லை. அனந்துவுக்கு கை ஒடிந்தது போல் இருந்தது. அவரது வீட்டு முகவரியை கூட சரியாக கேட்டுக்கொள்ளவில்லையே என ஆதங்கப்பட்டார். அன்று சனி பிரதோஷம். தரிசனத்தை முடித்துக்கொண்டு ஓரிடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அனந்து தம்பதி. தற்செயலாக திரும்பிய அனந்து சதாசிவம் நடுத்தர வயது தம்பதி இருவருடன் சன்னதியிலிருந்து வெளிவருவதை கண்டார். ஓடிப்போய், ஹலோ சதாசிவம் சார், என்ன கொஞ்ச நாளா ஆளையே காணோம், ஊரில் இல்லையா என்று கேட்டார். அதெல்லாம் இல்லை, குளிர் ஒத்துக்கொள்ளவில்லை, அதான் காய்ச்சலில் படுத்து விட்டேன், வெளிப்புழக்கம் குறைந்து விட்டது. இவர்கள் என் மகனும் மருமகளும். சரவணா, இவர் என் நண்பர் அனந்து, மூணாவது தெருவில் தான் இருக்கிறார். ஒரு 7 ரூபாய் சொச்சம்தான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு காரணமாய் இருந்தது என்று அறிமுகப்படுத்திவிட்டு, சௌக்கியமாமா என்று மங்களத்தையும் குசலம் விசாரித்து விட்டு, நான் பிரதர்ஷனத்தை முடித்து வருகிறேன் என்று கிளம்பினார். சதாசிவத்தின் மருமகள் சசி நன்றாக பழகும் பெண்ணாக இருந்தாள். சில நிமிடங்களிலேயே இருவரும் சகஜமாக உரையாடத் தொடங்கிவிட்டனர். பேச்சுவாக்கில், உன் மாமியார் வரவில்லையா? உன் மாமனார் அவரை பற்றி பேசாத நாளே இல்லை. அவரே உன் மாமியார் கண்ட்ரோலில் இருப்பதாகவே தோன்றுகிறது என கூறினாள் மங்களம். என்னது மாமியாரா? அவர் போய் 6 வருஷத்துக்கு மேலாகிவிட்டதே. அவராவது மாமனாரை கண்ட்ரோல் பண்ணுவதாவது? அவர் இருந்தவரை என் மாமனாரின் அதட்டல் உருட்டலுக்கு நடுங்கியே வாழ்ந்து விட்டார். இப்போது அவரை நினைத்து கொண்டு இவர்தான் போலியாக மனைவிக்கு அடங்கியவர் போல காட்டிக்கொண்டு வளைய வருகிறார். பாவம், குற்ற உணர்வில் ஏதோ சொல்கிறார். அதையெல்லாம் தெரிந்ததாக காட்டிக்கொள்ளாதீர்கள் என கூறினாள் அவள். திரும்பி பார்த்த மங்களத்தின் பார்வை ஏதோ செய்தியை தெரிவித்தது அனந்துவுக்கு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.